அருள்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோ. அருதியாய் வழியும் உன் அருளில் நனைய ஆனந்தமாக வருகின்றோ. அருள்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோ. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளா ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை மூழ்கிடும் வேலை என் தலைவாவும் கரந்தானே என்னை கரை சேர்க்கும். நாளுமையம்மை காத்திடும் உந்தன் அருக்கரம் தேடி உன் ஆலய பீடு அலையலையாக வருகின்றோ.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமீன்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் தன்னுடைய ஆசிரியர் நிறைவாக உங்கள் மேல் பொழிந்து வழி நடத்துவாராக. அன்புக்குரியவர்களே, நினைச்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து வாழக்கூடியவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்விலே கடவுளுக்கு உகந்த விதத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது, கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்து வாழுகின்ற பொழுது, நாம் இந்த மண்ணுலைகளை வாழுகின்ற பொழுது கடவுளுடைய உடனிருப்பை பெற்றுக்கொண்டு நிம்மதியான வாழ்வை வாழவும், நாம் இறந்த பிறகும் நிலை வாழ்வு நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏனென்றால் யோவான செய்தி 11வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிலே நம்பிக்கை கொள்கின்றவர் இறப்பிலும் வாழ்வர் என்று. நம்முடைய நம்பிக்கை கடவுளில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். இருக்கிறது என்றால் அந்த நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தி கடவுளுடைய ஆற்றலையும் வல்லமையையும் பெறுவோம். அதற்கான வரத்தை இந்த தெய்வீக வழியிலே நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இறைவா, உலக மீட்புக்காக பாஸ்காவளியை ஏற்படுத்திய நீர் உம் மக்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்ப்பீராக. அதனால் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம். நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27-33 வரை. அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மன மாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒளிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோ பெருவேற்றோ. ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்க நின்றும் விடுவிக்கின்றார். ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சித்தனரை ஆண்டவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திலும் இருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு சேவி சாய்த்தார். கண்டதால் நம்பினாய், காணாமலை நம்புவோர் பேறு பெற்றோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 31-36 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காணமாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நாம் எப்படிப்பட்டவர்கள்? இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு இன்று நச்சேதையில் இவ்வாறு கூறுகிறார். யோவான் செய்தி 3:31 வசனத்தில், மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு இதை பற்றி வேறு விதமாய் பல இடங்களிலே பேசியிருக்கிறார். மத்தேயு செய்தி 6:24 வசனத்திலே நாம் காண்கின்றோம், நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். மத்தேயு செய்தி 6:33 வசனத்திலே நாம் காண்கின்றோம், அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் என்று சொல்லுகிறார். ரோமர் எழுதிய திருமுகம் 12:2 வசனத்திலே பவுலடியார் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக என்று பவுல் சொல்லுகிறார். கொலோசியர் எழுதிய திருமுகம் 3:3 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளின் பாதையில் நடப்பதற்கு மேற்கூறப்பட்ட வசனங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், நாம் விண்ணுலகை சார்ந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் மண்ணுலகை சார்ந்தவர்களா அல்லது விண்ணுலகை சார்ந்தவர்களா? அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியை தேடுகிறது. அந்த மகிழ்ச்சியை இந்த உலகத்தில் இருக்கும் பொருட்கள் தான் தருகின்றன என்று நாம் பல நேரத்தில் நினைக்கின்றோம். அவற்றை உரிமையாக்கி கொள்ளுகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, அந்த மகிழ்ச்சியும் நமக்கு நிலைத்திருக்கிறது என்று நம்முடைய மனதிலே நாம் நினைத்து கொள்ளுகிறோம். எனவே உலக ஆசைகளில் மனதை லைத்து போக செய்கின்றோம். ஆனால் அது வல்ல உண்மை அன்புக்குரியவர்களே. நாம் வேண்டி விரும்பக்கூடிய மகிழ்ச்சி, நாம் வேண்டி விரும்பக்கூடிய அமைதி கடவுளில் இருக்கிறது. கடவுளை தேடுவதில் இருக்கிறது. கடவுளின் உடனிருப்பை, கடவுளுக்குரிய காரியங்களை தேடக்கூடிய மனிதர்கள்தான் நிலையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஆனால் அதை செய்வதற்கு அன்புக்குரியவர்களை பல தருணத்தில் நாம் முன் வருவதில்லை. ஏனென்றால் பல நேரத்தில் நம்மையும் கடவுளையும் நாம் பிரித்து பார்க்கின்றோம். கடவுளை நம் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுக்கென்று நேரத்தை கொடுக்காமல் உலக காரியங்களுக்கு நேரத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கடவுளுக்கு என்னுடைய நேரத்தை கொடுக்கவில்லையே என்று கவலைப்படக்கூடிய மனிதர்களாக நாம் பல தருணத்தில் இருப்பதில்லை. ஆனால் இந்த உலக காரியங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நேரம் குறைபடுகின்ற பொழுது, நேரம் கிடைக்காத பொழுது நாம் அதை குறித்து கவலை கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம். அதை பற்றி கவலைப்படக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை, உங்களுடைய பிள்ளைகளை எந்த விதத்தில் நீங்கள் வளர்க்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்ப வேண்டும் என்று பங்கு தந்தை அழைக்கின்ற பொழுது உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஃபாதர் டியூஷனுக்கு போகணும் ஃபாதர், மியூசிக் கிளாஸ் போகணும் ஃபாதர் என்று பல வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி கற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்வின் ஊற்றாக, வாழ்வின் ஆதாரமாக இருக்கக்கூடிய கடவுளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர்களா? கடவுளை எப்படி தேட வேண்டும் என்கின்ற வழியை கற்றுக் கொடுக்கிறீர்களா? அல்லது நீங்களே அதற்கு தடையாக இருக்கிறீர்களா என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்களா? அன்புக்குரியவர்களே, வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறையோ கடவுளை தேடி வந்துவிட்டு திருவிழாக்கள் கொண்டாடிவிட்டு மீண்டும் வீட்டுக்கு சென்று பழைய வாழ்வை வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறீர்களா, இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இப்பொழுதுதான் நாம் புனித வாரத்தை முடித்தோம். பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, உயிர்ப்பு பெருவிழா மகிழ்வோடு கொண்டாடினோம். ஆண்டவருடைய பாஸ்கா பெருவிழாவை, பாஸ்கா மறைபொருளை மகிழ்வோடு கொண்டாடினோம். சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இனிமேல் பல பேர் அடுத்த வருடம்தான் வருவார்கள். கடவுளுக்கு என்று நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்வை கடவுள் வெறுக்கின்றார். நான் தான் முக்கியமான தருணத்திலே வருகின்றனே என்று நீங்கள் உங்களை நியாயப்படுத்தி கொள்ளலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், எசையா நூல் 1:14 உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. காரணம், அன்புக்குரியவர்களை, நாம் கொண்டாடக்கூடிய விழாக்கள் கடவுளை மறந்து போக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. பல தருணத்தில் நாம் கொண்டாடக்கூடிய விழாக்களில் கடவுள் இல்லாமல் போய்விடுகிறார். ஏனென்றால் விழாக்கள் கொண்டாடப்படுகின்ற பொழுது அங்கு பிரச்சனை வருகிறது. மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மோதலாக உருவெடுத்து அங்கு கடவுள் இல்லாமல் போகிறார் அன்புக்குரியவர்களை. ஏனென்றால் திருவிழாக்களில் கடவுளுக்கு விருப்பமில்லாத செயல்கள் நிகழ்த்தப்படுகின்றன. நம்ம அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும். கடவுளை முதன்மைப்படுத்தி வாழ வேண்டும். உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் உலக காரியங்கள் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்நாளிலே அதை தான் செய்தார். அதை தான் இன்று நற்செய்தியிலே அவர் கூறுகிறார் பாருங்கள் அன்புக்குரியவர்களே. யோவான் நற்செய்தி 3:13 நாம் வாசிக்க கேட்டோம். 32:32 தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றி அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. கடவுளுக்குரிய காரியங்களை செய்கின்ற பொழுது மனிதர்களுடைய பார்வையிலே அது தவறாக தோன்றும். இயேசு கடவுளை தன்னுடைய வாழ்நாளிலே ஏற்று கடவுளுடைய திருவுளத்தை இந்த மண்ணுலைகளை நிறைவேற்ற வேண்டும், விண்ணை நோக்கி என்னுடைய உள்ளம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கடவுளை நோக்கி அவர் எப்பொழுதுமே இருந்தார். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய கண்களை தன்னுடைய வாழ்வை கடவுளை நோக்கி திருப்பி இருந்தார். அதன் பயனாக அவர் ஏழைகளின் பால் நிலைப்பாடு எடுத்தார். யாரெல்லாம் அந்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ, ஓரங்கட்டப்பட்டு இருந்தார்களோ, அவர்களை தேடிச் சென்றார். பாவிகள் என்று கருதப்பட்டவர்களை தேடிச் சென்றார். நோயாளிகளை தேடிச் சென்று சுகம் கொடுத்தார். நோயாளிகள் தன்னை தேடி வராமல் தங்களுடைய வாழ்வில் வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாலும் அவர்களை தேடிச் சென்று சுகம் கொடுத்தார். நச்செய்தி நூல்களில் இருக்கின்ற அன்புக்குரியவர்களை, ஆக இதெல்லாம் எப்படி நடக்கிறது? கடவுள் அவருடைய வல்லமையை இயேசுவின் மேல் பொழிகிறார். எப்படி அந்த வல்லமையை இயேசு உணர்ந்து கொள்ள முடிந்தது? இயேசு கடவுளை ஒவ்வொரு நாளும் தேடினார். அதுதான் அன்புக்குரியவர்களே, என் அச்சகதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மண்ணுலகை சார்ந்த மனிதர்கள் தான் நாம். மண்ணுலகிலே பிறந்து இருக்கிறோம், ஆனால் விண்ணுலகையை சார்ந்து வாழக்கூடியவர்களாக, கடவுளை நோக்கி வாழக்கூடிய மனிதர்களாக, கடவுள் தான் என்னுடைய வாழ்வின் ஆதாரம் என்று நம்முடைய வாழ்வை உணர்ந்து வாழக்கூடிய மனிதர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கடவுளை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய பேச்சு அனைத்தும் கடவுளை முதன்மைப்படுத்தி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வல்லமையால் நாம் நிரப்பப்படுவோம். அப்பொழுதுதான் கடவுளுடைய திருவுளம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அப்பொழுதுதான் கடவுள் நம் வழியாக மாற்றி பெறுவார் என்று நாம் காண்கின்றோம். எனவே நாம் கடவுளை தேடுபவர்கள், விண்ணுலகை சார்ந்தவர்கள் என்றால், கடவுள் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கக்கூடியவராக, அவருடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள் சிந்தித்து பார்ப்போம்.
கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே, என்னுடல் உன்னுடல் ஆகிடவே உன்னுடலாய் நான்